ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 11, விஸ்வரூபம் பதம் 33. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்வம் ஜீத்வா சத்ரும் புங்கைஸ்வராஜ சம்ரதம் மயைவைதை நிகதாத பூர்வம் ஏவம் நிமித்த மாத்ரம் பவ சவ்யசாச்சின் தஸ்மாத் துமுத்திஷ்ட யசாலபஸ்வம் ஜீத்வா சத்ரும் புங்கைஸ்வராஜ சம்ரதம் மயைவைதி நிகதம் பூர்வ ஏவம் நிமித்த மாத்ரம் பவ சவ்யசாச்சின். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். எனவே எழுந்து போரிடத் தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசனை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாச்சின் போரின் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. ஓம் அஜானது விரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷரன் மெலிதம் மேனம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இது நாமினம் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத்த தேச தாரணிம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 11, விஸ்வரூபம் பதம் 33 இருக்கும். பகவான் இந்த பதத்தில் அர்ஜுனரை உத்திஷ்ட, அர்ஜுனா எழுந்து நின்று போர் புரிவாயாக அப்படின்னு கம்பீரமாக உரத்த குரலில் வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையில் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளும் பகல்லையும் உறங்குகின்றோம், இரவு நேரத்துலையும் உறங்குகின்றோம். இரவு நேரத்தில் வந்து கண்ணை மூடி தூங்குகிறோம், பகல் நேரத்தில் கண்ணை முழிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கோம். அஜானம் அப்படிங்கிறதுல வந்து தூங்கிகிட்டே இருக்கோம். நம்ம சில நேரத்தில் நம்ம சோம்பேறியாக கூட தூங்குவோம், சில நேரத்தில் அஜானத்தில் தூங்குவோம். எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வழியில் நம்ம உறங்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்போ எப்படி தூங்கிட்டு இருக்க மனுஷனை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கின்றார், ஜீவஜாகோ ஜீவஜாகோ. ஆச்சாரியர்கள் சில சைத்தன்ய மகாபிரபுல ஆச்சாரியர்கள் சொல்லுகின்றனர், ஜீவஜாகோ ஜீவஜாகும் கௌரா சந்திர போலே. கௌரங்க மகாபிரபுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகின்றனர். அதுபோல் உறங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை நம்ம எப்படி உலுக்கி ஆட்டுவோமோ, அதுபோல் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனரை வந்து என்ன பண்ணுகின்றார், எழுந்து தைரியமாக உத்திஷ்ட எழுந்து போர் புடுவாயாக அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உற்சாகப்படுத்துவதற்கு நமக்கு மனிதர்கள் தேவைப்படுகின்றன. சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ரொம்பவும் சக்தியே இல்லாமல் உடலில் இருக்கான், வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனை போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து உற்சாகப்படுத்தலன்னா போதும், எங்கேருந்து சக்தி வருதுன்னே தெரியாது. இவ்வளோ நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் நம்ம குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்திலலாம் வந்து வேலை செய்யும்பொழுது பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு கம்பீரமாக உறக்க வந்து ஜோராக. இப்போ நம்மளே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பகவானோட நாமத்தை கோவிந்தா கோவிந்தா இல்லைன்னா கிருஷ்ணரோட நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எப்போ பகவானோட நாமத்தை நம்ம தைரியமாக சொல்லிட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அப்படின்னா, எங்கேருந்து வந்து நம்ம உடலுக்கு சக்தி வருது அப்படிங்கிறதே தெரியாது. உடனே உற்சாகம் ஆகிடுவோம், உடனே வேலை செய்வோம். அதுபோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நம்மளையும் வந்து உற்சாகப்படுத்துவதற்கு உற்சாகம் யாருன்னா வந்து படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா குழந்தைகளை கணவனும் மனைவியும் உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவன் உற்சாகப்படுத்த வேண்டும். சமுதாயத்தில் அரசன் வந்து மக்களை பிரஜைகளை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு அலுவலகத்தில் ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்னா தொழிலாளிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி சமநிலை நோக்கு நிலையுடன் நம்ம வந்து ஒன்றுபட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து அருமையாக வாழலாம். அதனால் இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அர்ஜுனரை வந்து உற்சாகப்படுத்துகின்றார், எழுந்து நின்று போர் புரிவாயாக. ஏன் அப்படின்னா சத்திரியனுடைய கடமை, அர்ஜுனன் வந்து கடமையை செய் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இது வந்து உற்சாகப்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஒருவருக்கொருவரை உற்சாகப்படுத்தி ஒருவருக்கொருவர் வந்து ஒற்றுமையாக வந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அர்ஜுனர் வந்து முதல் அத்தியாயத்தில் சொன்னார், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து அந்த அர்ஜுனரை வந்து உற்சாகப்படுத்துகின்றார். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து உற்சாகப்படுத்தலாம். சில நேரத்தில் வந்து ஒருத்தரை வந்து நல்லா பேசினாலே வந்து உற்சாகம் அடைஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே முகம் கொடுத்து பேசுவதே கிடையாது. கம்ப்யூட்டரில் தான் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே தான் தலையை விட்டுட்டுருக்கான் பாதி நேரம், இல்லைனா வந்து மொபைலுக்குள்ளே தலையை விட்டுட்டுருக்காங்க. எங்கே வந்து பக்கத்தில் யாருனா இருக்காங்களா இல்லை இல்லையா, செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க ஒன்றும் தெரியாது. அவன் உண்டு, அவன் கம்ப்யூட்டர் உண்டு, அவன் உண்டு, அவன் லேப்டாப் உண்டு, அவன் உண்டு, அவன் மொபைல் உண்டு, அவன் உண்டு, அவன் இன்டர்நெட்டு. இன்டர்நெட்டு எப்போ இல்லையோ, எப்போ கரண்ட்டு கட் ஆகிடுச்சோ, கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா கூட இன்றைக்கி இபிஎஸ்லாம் போட்டுக்கிறான். அப்போ கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, அந்த இபிஎஸ்ஸும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து வேறு எதுனா கூட வச்சுக்குவோம். அந்த ஏதோ சொல்கிறான் இல்லையா, இந்த பேக்கப்பு சார்ஜர் அது இதுன்ட்டு, அதுவும் இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பக்கத்தில் பார்ப்பான், என்னடா யாருமே காணோம் அப்படின்னு. ஏன் இவ்வளோ நாளாக வந்து ஒருத்தருமே நீ எதிர்பார்க்கலையே, இன்றைக்கி இன்டர்நெட் வந்து போயிடுச்சா உடனே என்ன பண்ணுவான், எங்கே எல்லாம் பக்கத்து வீட்டில் யாருமே காணாம் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏயா இவ்வளோ நாள் வந்து எல்லாமே பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, நீ கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருந்த, இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாதவங்கவும் எங்கே போவ? அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அர்ஜுனர் வந்து அழகாக வந்து அர்ஜுனரை வந்து கிருஷ்ணர் வந்து ஞான உபதேசம் பண்ணுகின்றார். அதுபோல் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக நம்ம உற்சாகப்படுத்தலாம். ஒரு கம்பெனியில் ஒரு உரிமையாளர் இருக்கார் அப்படின்னா நம்ம வந்து சம்பளத்தை வந்து அதிகப்படுத்தினோம் அப்படின்னா அவர் உற்சாகமாக வேலை செய்வார். இல்லைனா வந்து எதனா திருவிழா வருது அப்படின்னா அவர்களுக்கு வந்து எதனா ஒரு கிஃப்ட்டு, இல்லைனா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல முறையாக நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தலாம், இல்லைனா வந்து போனஸ் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். இது மாதிரி பல விதமாக வந்து உற்சாகப்படுத்துவதை போல் இங்கே அர்ஜுனரை ஞானம் அப்படிங்கிற ஞான உபதேசம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞானத்தின் மூலியமாக இங்கே அர்ஜுனரை உற்சாகப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் சொல்லுகின்றார் சவ்ய சாட்சி அப்படின்னு சொல்லுகின்றார். சவ்ய சாட்சி அப்படின்னாலே யார் ஒருத்தர் வந்து வில்லை வந்து அற்புதமாக பிரயோகப்படுத்துவார் அவருக்கு பெயர் சவ்ய சாட்சி என்ற பெயர். நம்மளாம் வந்து இடது கையில் விட தெரியும் இல்லைனா வலது கையில், ஏதோ ஒரு கையில் தானே நம்மளால் வில்லு விட தெரியும், வில்லு விட தெரியாது அது வேறு விஷயம். இருந்தாலும் அப்படியே நம்ம வில்லை விட்டாலும் நம்ம வந்து இடது கையில் விடுவோம் இல்லைனா வலது கையில். ஆனால் அர்ஜுனர் நமக்கு என்ன திறமை, அற்புதமான திறமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கையிலையும் இடது கையிலும் சரி வலது கையிலையும் வந்து வில்லு விட திறமை பெற்றவர். அதனால தான் இங்கே சவ்ய சாட்சி என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பாக மறைமுகமாக சொல்கிறார், திட்டார் கிருஷ்ணர் இவ்வளோ வந்து சவ்ய சாட்சின்லாம் பேர் வச்சுருக்க, வில்லுக்கு அர்ஜுனன்லாம் பேர் வச்சுருக்க, ரெண்டு கையிலையும் அம்பு விட தெரியும் உனக்கு, இருந்தாலும் இப்படி ஒரு கோலையை போல் நீ உட்காந்து இருக்கிறீயே நீ எழுந்துரு அப்படின்னு வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் எல்லாரையும் வந்து கொன்று விட்டேன், எனது ஏற்பாட்டால் அனைவரையும் நான் கொன்று விட்டேன். அதனால் வந்து நீ ஒரு எப்படி ஒரு செத்தை பாம்பை போல் அடிப்பதை போல ஒரு கருவியாக இருந்து எதிரிகளை வதம் செய்து உன் வெற்றி வாகை சூடி உன்னுடைய ராஜ்யத்தை அனுபவிப்பாயாக அப்படின்னு அங்கே கிருஷ்ணர் வந்து குறிப்பிடுகின்றார். முதல்ல அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனர் சொல்லுவார், எல்லாருமே இறந்து போயிட்டால் நான் யாரோட மகிழ்ச்சியாக இருப்பது, இப்போ சண்டை போடுறத வந்து ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து சண்டை போடுறாரு. எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா சண்டை போட்டு அதுக்கப்புறம் நான் யாரோட வந்து போயிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பெண்கள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் போயிட்டு காமிக்கும், இங்கே பாருங்கள் நான் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த அம்மாவுக்கு வந்து சுகம். பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அப்பாடா பரமானந்தம் அந்த பெண்களுக்கு. அதே பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து என்ன ஒன்றும் அந்தளவுக்கு அப்படின்ட்டுருச்சுன்னா உடனே மனசில் தோண ஆரம்பிக்கும், நான் அப்போவே சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட அந்த அந்த நெக்லஸ் எடுத்து அந்த நெக்லஸாக நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், ஆனால் இவர் வந்துட்டு இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு சொன்னார், இவர் இவர் நல்லாவே இல்லை அப்படியே பொறுமையாக சொல்லும் எங்க போய் மாற்றிட்டு வந்துடலாமா அப்படின்னு. அவர் வல்லன்னு குழப்பார், உனக்கு வேறு வேலையே இல்லடி வேற அப்படின்ட்டு. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இங்கே அர்ஜுனர் எது எதுக்கு சொல்ல வந்தானே மறந்து போயிடுது சில நேரத்தில். இங்கே அர்ஜுனர் வந்து கேட்குன்றார், எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நான் யாரோட சுகமாக இருக்க முடியும்? அதுபோல் இப்போ ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டில் யார்கிட்டையுமே காமிக்கல அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சுகமே இருக்காது. அதனால தான் வந்து அர்ஜுனர் கேட்குன்றார், எல்லாரையுமே நான் வந்து வதம் செய்துட்டேன்னா யார் கூட வந்து கொண்டாடுறது அப்படின்றார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாருமே எதிரியாக இருக்கான் அப்படின்னா எதிரி கூட நீ எப்படா கொண்டாடுவேன்? இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாருமே எதிரியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நம்ம எப்படி அவங்க இருந்தோம் ஒன்று தான் இல்லாதது ஒன்று தான், அவங்க கூட எப்படி நம்ம சுகமாக இருக்க முடியும்? அதனால தான் சொல்லிக்கின்றார் பகவான், நீ அதை பற்றி கவலைப்படாத எழுந்து நின்று எழுந்திருப்பாயாக சண்டை போடு அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் நிமித்தம் மாத்திரம் அப்படிங்கின்றார். நிமித்தம் மாத்திரம் அப்படின்னா நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்து போரி புரிவாயாக. எல்லாமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கட்டுக்குள் இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கின்றன. நம்ம எல்லாமே வந்து ஒரு கருவியாக தான் இருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தா கிடையவே கிடையாது, நம்ம வந்து படைப்பவனும் கிடையாது செயல்படுத்துவனும் கிடையாது, ஒரு கருவியாக தான் வந்து இருந்துக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாசிகவாதிகள் அஞ்ஞானத்தின் காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இந்த உலகம் தானாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லுவார்கள், இல்லைன்னா இயற்கை இயக்குகிறது அப்படின்னு வந்து தற்காலிகமாக இயற்கை வந்து இயக்குகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். அது எப்படி இயற்கை? சரி இயற்கை இயக்குது, அப்போ இயற்கையை யார் இயக்குறா அப்படின்னா அவர்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, ஐயா இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்னா இப்படி இருக்கலாம் இல்லைனா அப்படி இருக்கலாம். எப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்க இது என்ன வர்ணம் அப்படின்னா இது பச்சைன்னு சொல்லணும் இல்லைனா ஊதான்னு சொல்லணும், ஊதா மாதிரி இருக்குது பச்சை மாதிரியும் இருக்குது அப்படின்னம்னா நமக்கு சரியாக தெரியல அப்படின்னு அர்த்தம். அதுபோல் அறிவியல் விஞ்ஞானிகள்ட்டையும் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா கடவுள் இயக்குகிறார் இந்த உலகத்தை அப்படின்லாம் சொல்ல மாட்டார்கள், இந்த மாதிரியும் இருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு சரியாக தெரிவதும் கிடையவே கிடையாது. ஆனால் நிமித்த மாத்திரம் எல்லாம் வந்து எனது கட்டுப்பாட்டுகள் அருமையாக இயங்கி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து பகவானுடைய திட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்களே புத்திமான் என்று சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா பகவானுடைய முழுமுதற் கடவுள் அவரோட திட்டங்கள் என்ன? இப்போ அவரோட திட்டம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி இருக்குது கம்பெனியோட திட்டமே தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம புத்திமான்னு சொல்ல முடியுமா? கம்பெனியோட திட்டம் என்ன, அந்த கம்பெனி திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் வெற்றி கிடைக்கும். கம்பெனி வந்து இப்போ ஒரு ரப்பர் பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதெல்லாம் இப்போ ரப்பர் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ரப்பர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணோம், நம்ம அதை விட்டுட்டு வேறு எதுனா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்படி வேலைக்கு ஆகுமா? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுபோல் பகவானுடைய திட்டங்களை எவன் ஒருவன் புரிந்து கொண்டு செயல்படுகின்றானோ அவனே புத்திமான் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுபவனே வந்து பக்குவமான மனிதன். நம்ம வந்து திட்டத்தை புரிந்து கொண்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா திட்டத்தை புரிந்து கொண்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடுகிறவர்கள் பக்குவமான மனிதர்கள் என்று இங்கே சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய எப்போ வந்து பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோமோ அப்போ வந்து நம்மளையும் வந்து புகழத்தக்கவர்கள். அதனால தான் இந்த பதத்தில் இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா அர்ஜுனா எழுந்து நில், சண்டை போடு, சண்டை புரிவாயாக. ஏன் அப்படின்னா உன்னுடைய தர்மம் இது. சத்திரியர்களுடைய தர்மம் வந்து போர் புரிவது, சத்திரியர்களுடைய தர்மம். அதனால் உத்திஷ்டா, எழுந்து நின்று சண்டை போடுவாயாக அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து ஞான உபதேசம் செய்து அற்புதமாக வந்து அர்ஜுனரை வந்து ஊக்கப்படுத்துகின்றார். அதுபோல் வாழ்க்கையில் நம்மளும் வந்து ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஊக்கப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு ஊக்கப்படுத்துவதைப் போல இந்த உலகம் வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் நிமித்த மாத்திரம், நிமித்த மாத்திரம் அப்படின்னா நீ ஒரு கருவியாகவே மட்டும் நீ இருப்பாயாக அப்படின்னு சொல்கின்றார். நம்ம உலகத்தில் நம்ம எல்லாருமே கருவி தான் பகவானுக்கு வந்து. சில பிரபுபாதர் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான செயல்களை செய்திருக்கின்றார். 70 வயதில் அமெரிக்கா சென்றார். 14 வருடங்களில் 14 வருடங்களில் 1965 சென்றார். 77 இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். 12 வருடங்கள் 14 முறை இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கின்றார். 108 கோயில்களை நிறுவியிருக்கின்றார் ஸ்ரீல பிரபுபாதர். பிரம்மாண்டமான கோயில்களை நிறுவியிருக்கின்றார். நம்மளால் பார்த்தோம் இப்போவே பிரபுபாதர் 50-60 வருடங்களுக்கு முன்னாடி 108 கோயிலை வந்து கட்டினார். நம்மளால் இப்போ வந்து கோயிலுக்கு வாசப்படி கூட கட்ட முடியாது. இருந்தாலும் சில பிரபுபாதர் வந்து அற்புதமாக வந்து வேலைகளை செய்து முடித்தார், திருப்பணியை செய்து முடித்தார். ஏன் அப்படின்னா பகவானுடைய கருவியாக இருந்தார். நம்மளும் பகவானுடைய கருவியாக நிமித்த மாத்திரம். சில பிரபுபாதர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடது பக்கமாக போ அப்படின்னா சில பிரபுபாதர் இடது பக்கம், வலது பக்கம் அப்படின்னா வலது பக்கம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய திட்டங்கள் என்ன, எதை செய்தால் பிடிக்கும், அதை மட்டுமே சில பிரபுபாதர் செய்தார். அதுபோல் வாழ்க்கையில் நம்மளும் பகவானுடைய சேவைகளை ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளோட சேவைகளும் வந்து பயனுள்ள சேவையாக இருக்கும், வெற்றி வாகை சூடம் அப்படின்னு நம்ம இந்த பதத்திலிருந்து நன்றாக தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.